மனம் திறந்து பேசு.
இன்னைக்கு சொல்றாங்க பாவின் சுவைகள்ல ஒன்னா இளிவரல் அப்படின்ற துன்பச்சுவைன்னு தமிழ் இலக்கியங்கள் சுட்டுது. கிரேக்கத்துல துன்பச்சுவையுடைய பாடல்களை இலிகியா அப்படின்னு சொல்றாங்க. நீ கூற இலியா காப்பியும் கிமு 8 நூற்றாண்டு சேர்ந்தது அப்படிதானா ஆனந்தி அப்படின்னு டேவி கேட்டா. ஆமா டேவி சரியா சொல்லிட்டா அப்படின்னு ஆனந்தி சொன்னா. இன்னைக்கு வேற நாட்டங்களோட தொடர்பு வைக்கிறதுக்கு கணினி இருக்கு, செஞ்சு வர வானூர்தியும் இருக்கு. அன்னைக்கு காலகட்டத்துல அவங்க எப்படி தகவல் தொடர்பு கொண்டிருந்தாங்க ஆனந்தி அப்படின்னு டேவி கேட்டான். நல்ல கேள்வி டேவி. நான் முன்னாடியே தமிழரோட கடல் ஆளுமை பத்தி சொன்னேன்ல, தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாகவும் தொடர்பு கொண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆனந்தி சொன்னா. விளக்கம சொல்ல ஆனந்தி அப்படின்னு மும்தா கேட்டா. கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடல்ல எந்த வழியா வரணும் அப்படின்னு கிரேக்க நூல் ஒன்று விளக்குது அப்படின்னு ஆனந்தி சொல்ல. எவ்வளவு வியப்பா இருக்கு, அந்த நூல்ல தமிழ்நாடு பற்றி எல்லாம் குறிப்பிட்டு இருக்கா ஆனந்தி அப்படின்னு டேவிட் கேட்டா. ஆமா டேவிட் குறிப்பிட்டு இருக்கு. டேவிட் அவ்வளவையே எரிதிரேகன் ஆஃப் த பெரிபுலஸ் அப்படின்ற நூல்ல பேர்லயே தமிழ் சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆனந்தி. அப்படியா, என்ன வார்த்தை அது அப்படின்னு மும்தாஜ் கேட்டா. எரிதிரை அப்படின்றதுதான் அது. கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படின்றதே எரிதிரேஷன் ஆஃப் த பெரிபுலஸ் அப்படின்னு ஆயிருக்கு. இது இந்த மொழியோட வளர்ச்சி தொடரவும் நிலைத்திருக்கவும் நம்மளால பழிகளை செய்ய வைக்கும் அப்படின்னு ஆனந்தி சொன்னா. அப்ப டேவி கேட்டா, நம்ம தமிழ் மொழி நிலைச்சிருக்க நம்ம என்ன செய்யணும் ஆனந்தி அப்படின்னு கேட்டா. ஆனந்தி சொன்னா, வளர்ந்துகிட்டு இருக்க அறிவியல் துறை கலைச்சொற்களை உடனுக்குடன் தமிழ் மொழியில மொழிபெயர்த்து அத்துறைகளை மேலும் மேலும் வளர்க்கணும். அப்பதான் நம்ம தமிழ் மொழி அறிவுக்கான கருவியா மாறும். தமிழ்ல இருக்க தத்துவம் அரசியல் அந்த துறையெல்லாம் சிந்தனைகளை எல்லாம் பிற மொழிகளுக்கு கொண்டு போகணும். இதுவும் நம்மளோட தமிழ் மொழி நிலைச்சிருக்க நாம செய்ய வேண்டிய இன்றியமையாத பணி அப்படின்னு சொன்னா. ஆமா ஆமா சரியா சொன்ன அப்படின்னு மும்தா சொன்னா. நம்ம மொழி தொடர்ந்து நிலைச்சிருக்கணும்னா வளர்ந்து வர மருத்துவம் பொறியியல் கணினி விண்வெளி போன்ற பிற துறைகள்ல பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் நம்ம தமிழ் மொழியில கொண்டு வரணும். நம்ம மொழியில புதிய புதிய சொல்வனம் வளரணும் அப்படின்னு மும்தா சொன்னா. நல்லா சொன்ன மும்தா, நம்ம நம்மளால பணிகளை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு ஆனந்தி சொன்னா. டேவிட்டும் மும்தாஜும் ஆமா அப்படியே செய்வோம் அப்படின்னு மூணு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நன்றி. நான் இன்னைக்கு இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழரின் பங்கு அப்படின்றத பத்தி சொல்றேன். இது வந்து மாசு அண்ணாமலை எழுதணும். இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த 1942 வருஷம் பிப்ரவரி 15 நாள் ஆங்கிலேய படைகள் மலேயாவில ஜப்பானியர் கிட்ட சரணடைஞ்சாங்க. இந்த படையில இந்திய வீரர்களும் இருந்தாங்க. சரணடைஞ்ச அந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் அப்படின்றவரோட தலைமையில இந்திய தேசிய ராணுவம் அப்படின்ற படைய உருவாக்குனாங்க. இந்திய தேசிய ராணுவத்துக்கு மக்கள் ஆதரவு நிறைய கிடைச்சிச்சு. அந்த காலகட்டத்துல தமிழகத்துல இருந்து மலேயா பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைப்பிற்காக சென்ற தமிழர் பலர் இந்திய தேசிய ராணுவத்துல சேர்ந்தாங்க. இந்திய தேசிய ராணுவத்துல பல பிரிவுகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஒற்றர் படை. ஜப்பானியர்கள் ஒற்றர் படையில இருந்த வீரர்களை இந்தியாவில இருக்க ஆங்கிலேய ராணுவத்தை பற்றி ஒற்றரைய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளா குஜராத் அனுப்புனாங்க. சில தலை வழியில பர்மா காடுகள் வழியா இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. இந்திய ராணுவம் அவங்கள கைது செஞ்சு சென்னை சிறைக்கு அனுப்புச்சு. பலருக்கு மரண தண்டனையும் கிடைச்சிச்சு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தோட பெருமை பொறுப்பை ஏற்று 91 நீர்மூழ்கி கப்பல் பயணம் செஞ்சு ஜெர்மனியில இருந்து சிங்கப்பூர் வந்த 1943 வருஷம் ஜூலை மாதம் 9 நாள் பதவியேற்றாரு. அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்துல டெல்லி நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு போர் முழக்க செஞ்சார். இவரோட வேண்டுகோள் அனைவரோட மனதிலையும் பசுமரத்தாணி பஞ்சு. நேதாஜி இருந்த இந்திய தேசிய ராணுவ படை பிரித்தானிய அரச எழுதுச்சு. அப்ப தமிழகத்திலிருந்து பெரும் வடைய திரட்டி இந்திய தேசிய ராணுவத்துக்கு வலிச்சேர்த்த பெருமை கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். இந்திய தேசிய ராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. இந்திய தேசிய ராணுவத்துல ஜான்சி ராணி பேர்ல பெண்கள் படை உருவாக்கப்பட்டு இதோட தலைவர் டாக்டர் லட்சுமி. இந்த படையில தமிழ் பெண்கள் பெருமளவுல பங்கேற்றாங்க. இவங்களோட தலை சிறந்த தலைவர்களா ஜானகி ராஜாமணி அவங்க இருந்தாங்க. நேதாஜி அமைச்ச தற்காலிக அரசுல கேப்டன் லட்சுமி சிதம்பரம் லோகநாதன் அவங்க எல்லாம் தமிழர்களோட அமைச்சர்களா இருந்தாங்க. சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோ அனுப்புனாரு. அவங்கள பெரும்பாலான தமிழர்கள், அதுல பயிற்சி பேசியவங்களுக்கு குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன். அவரு அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியால செசல்ஸ் நாட்டு தூதுவரா பணியாற்றினாரு. இந்திய தேசிய ராணுவம் ஜப்பானிய ராணுவத்தோட சேர்ந்துட்டு ஆங்கிலேயரோட போரிட பர்மா வழியா இந்தியா வர திட்டம் போட்டாங்க. நான் இன்னைக்கு நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற ஒரு உரை உலகத்தை பத்தி சொல்ல போறேன். இது வந்து ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடக்கும். தலைமை உரை மாணவர் வெண்மதி, முன்னிலை தமிழாசிரியர் கலைச்செல்வி, கருத்தாளர்கள் மாணவர் அமீனா, மாணவர் முகிலன், மாணவர் மெர்சி. தலைப்பு நீர் மேலாண்மை. தமிழ் மக்களும் தண்ணீரும் இன்றைய வாழ்வில் தண்ணீர். தலைமை உரை மாணவர் வெண்மதி. வணக்க திருக்குறுகைய தமிழாசிரியர் அவர்களே, இனிய நண்பர்களே வணக்கம். சிறப்பு என்னும் தலைமையில் 10 குரற்பாட்டலை பாடிய வள்ளுவரையும் மாமலை போற்றும் மாமலை போற்றும் என்று ஏற்றிய வாழ்த்தி பாடின இளங்கோவடிகளை வணங்கி என் உரையை தொடங்கினேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை வழங்கிய தண்ணீரின் இஞ்சி அமையாமை குறித்து எல்லோரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு. நீரின்றி அமையாது என்னும் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். நீரே மனித வாழ்வோட அடிப்படைன்றதால நம்மளோட முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் பெய்கிற மழையோட அளவு கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கலாம், ஆனா மழை வழங்கிய நீரை தகைய நீர்நிலைகளே பாதுகாத்து வருது. மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் மகிழ்ச்சியாவால பெருந்துணை புரியுது. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு மாங்குடி மருந்தனர் கூறியதை புரிஞ்சுக்கணும். கருத்தரங்கம் நீரை பற்றி ஆக்கம் நினைச்ச சிந்திகளை முன்வைக்க இருக்கு. முதல் கருத்தாளரான நண்பர் ஆமீனா அவங்க நீர்மேலாண்மை என்ற தலைப்புல உரை நிகழ்த்த நான் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். இதுல முதல் இரண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீர் அடிப்படையா இருக்குது. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சின்ன பெரிய நீர்நிலைகள்ல சேகரிக்கலாம். அத வேளாண்மைக்கு பயன்படுத்தணும்னு நம்மளோட முன்னோர்கள் திட்டமிட்டு பண்ணாங்க. ஒவ்வொரு வட்டாரத்தோட நில அமைப்பு, மண் வளம், மக்கள் தொகை அதை கருத்தில் கொண்டு நீர்நிலைகளை வடிவமைச்சாங்க. இதுல ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளா பெருமளவுல பயன்படுத்த. பாண்டி மண்டலத்தோட நிலப்பகுதியில ஏரிய கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மாய் அப்படின்றது வட்டார வளர்ப்பு மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வளையம்பட்ட கிணத்துக்கு உரை கிணறு அப்படின்னு மக்கள் பருகு நீர் இருக்கிற நீர்நிலைக்கு ஊருணி அப்படின்னு பேர் சுட்டுனாங்க. தமிழக வரலாற்றுல பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் கரிகால் சோழன் காலத்துல கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமா இருந்துச்சு. கல்லணையோட நீளம் 1080 அடியாகவும் அகலம் 40 முதல் 60 அடியாகவும் உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்கும். அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால இன்னைக்கும் பயன்படுத்துறோடு நம்ம வரலாற்று பெருமைக்கு சான்றுதான் நிலந்திருக்கு. மணிநீரும் மண்ணும் மலையும். நான் செய்தின்ற கதையை இன்னைக்கு சொல்ல போறேன். இது ஜானகிராமன் அப்படின்ற ஆசிரியர் எழுதுனது. நாகசுர விரான் கொற்ற மாட்டி வண்டியிலிருந்து இறங்கி வக்கீல் வீட்டுக்குள்ள போனாரு. தன்னோட பையன் தங்கவேலுவும் வாத்தியங்களை தூக்கிக்கிட்டு பொத்துக்காரரும் பின்னாடியே வந்தாங்க. பெரிய ஹால் வாசல்ல இருந்தே அவரை கைய புடிச்சு கூட்டிட்டு போன வக்கீல் உள்ள இருந்த குழுமி இருந்த கோஷ்டிய ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்தி வச்சாரு. இவர் தான் இந்த சங்கீத கோஷ்டியோட தலைவர். நிறை குடம்னு சொன்னீங்கல்ல, ஞாபகம் இருக்கா அப்படின்னு வக்கீல பார்த்தாரு. இருக்கு, சரியான வார்த்தை. கண்ண பாருங்க, முகம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. கோல்காவுக்கு அப்புறம் கூட வந்திருந்த 20-25 பேருக்கும் வக்கீல் விதுவான அறிமுகப்படுத்தினாரு. வேலை ஏறி உட்கார்ந்து பொத்துக்கார ஆரம்பிச்சதும் ஓலைய சரி பண்ணிக்கிட்டாரு. தங்கவேலு மேடைக்கு பின்னாடி உட்காந்துகிட்டாரு. நாட்ட கம்பீரமா ஒரு ஆலாபனம் செஞ்சு கீர்த்தனைய தொடங்கினாரு. கோல்காவோட முகத்துல புன்முறுவல் தவழ்ந்துச்சு. விழி மேல தெரியிருந்துச்சு. அமிருத தாரைய பெருக்கெடுத்த நாத பொழிவில் அவரு தன்னோட தன்னை இழந்து விட்டது மாதிரி இருந்தாரு. நாதம் அவரோட ஆத்மாவை காணாத லோகங்களுக்கும் அனுபவங்களுக்கும் இழுத்து போன மாதிரி இருந்துச்சு. தலைச்சு போய் ஆற்றோட போறவன் மாதிரி இத்தபடி வெள்ளம் தன்னை அடிச்சுட்டு போறபடி இருந்துட்டாரு அவரு. சட்டுன்னு நாதம் நின்றுச்சு. கோல்காவோட கண்ணு இன்னும் அந்த அனுபவத்துல திளைச்சுகிட்டு இருந்துச்சு. மேல செருகிய விழிகள் கீழே இறங்கி பார்க்க ஒரு நிமிஷம் ஆச்சு. தையும் கால் சட்டையுமா சப்பனம் கட்டி அமைந்திருந்த அந்த கூட்டம் அசையாது பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயா, ஒரு சின்ன சோதனை வைக்க போறேன் அப்படின்னாரு வித்வான். வக்கீல பாத்து என்ன பாருங்களேன். வக்கீல் ஒன்னும் புரியாம அவரை பார்த்தாரு. தசரிமா மா செஞ்சு ஆரம்பித்தார். சாமாராகம் அடையாளம் கண்ட வக்கீல் வச்ச கண் எடுக்காம அதையே பார்த்தாரு. ராகம் கொஞ்சம் கொஞ்சமா மலர்ந்துகிச்சு. நடுநிசில தோட்டத்துல மலர்ந்து மனத்த பெருக்கோட அமைதியான மனதை வீசுற பவள மல்லியோட நினைவு அவரோட மனசுக்குள்ள வந்தது. அவரோட தலை அங்கி இங்குமா அந்த மனசுக்கு இசைவா அசைஞ்சுகிட்டு இருந்துச்சு. ராகம் வளர்ந்துச்சு. தரோ கையாற்ற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தாரு வக்கீல். போல்காதான் அவரு ராகத்தோட இசைஞ்சு ஆடிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு. ரெண்டு கையையும் எதையோ வாங்கிக்கிற மாதிரி நீட்டிட்டு இருந்தாரு. முகத்துல ஒரு புன்சிரிப்பு சன்னதம் வந்தவன் மாதிரி அந்த முகம் நிலை விழுந்து எங்கேயோ ஆகாசத்தை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன், ஏன் நம்ம அப்படி மாத்தணும் அப்படின்னு மும்தா கேட்டா. வேற மொழி சொற்கள எளிதா நம்மளால ஞாபகத்துல வச்சுக்க முடியாது, அதுல அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். நம்மளோட சிந்தனை வேகத்தையும் இது மட்டுப்படுத்தும். சொற்கள் அந்தந்த மொழி பேசுவோரோட பேச்சிருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா அதை நம்ம பேசுறது ஒளி பிரிவு ஏற்பட்டு பொருள் மயக்கம் உண்டாகும். கேட்கிறவங்களுக்கும் பொருள் புரியாத நிலை ஏற்படும். இது ஒரு புறம் இருக்க ஒரு காலகட்டத்துல தாய்மொழி சார்ந்த சொற்கள் எண்ணிக்கையை விட வேற்றுமொழி சொற்களோட எண்ணிக்கை மிகுதியா இருந்துச்சு. அதனால நம்மளோட வாழ்க்கையில இடம்பெற அறிவியல் கருத்துக்களுக்கான கலை சொற்கள் எல்லாம் நம்ம மொழியிலேயே உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்படின்னு சொன்ன ஆனந்தி. டேவிட் கேட்டா, ஆமா கலை சொற்களை மொழிபெயர்ப்பு செய்யறது, மொழி பெயர்க்கிறது, அதெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு எங்கேயோ நான் படிச்சேன், ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னான். என்ன சந்தேகம் டேவிட் அப்படின்னு கேட்டா ஆனந்தி. வளர்ந்த துறைகளுக்கான சொற்களை வேற மொழியில இருந்து தமிழ் மொழி வர்றத மாதிரி வேற மொழியில தமிழ்ல இருந்து போயிருக்கா அப்படின்னு கேட்டான் டேவிட். அப்படின்ற கேள்வியை கேட்டோடனே ஆனந்தி சொன்னா, தமிழர்கள் பழங்காலத்திலேயே கடல் துறையில பெரும் முன்னேற்றம் அடைஞ்சாங்க. சங்க இலக்கியத்துல நாவாய், வங்கம், தோணி, களம் போன்ற பல வகையான கடற்கலங்கள் இயக்கப்பட்டதுக்கான குறிப்புகள் இருக்கு. இதுல தமிழ் சொல்லாகிய நாவாய் அப்படின்றது ஆங்கிலத்துல நேவி அப்படின்னு உருவாகிருக்கு டேவிட் அப்படின்னு சொன்னா ஆனந்தி. அப்ப மும்தாஜ் கேட்டா, தமிழரோட கடல் ஆளுமை சார்ந்த வேறு எந்த சொற்கள்லாம் எந்தெந்த மொழியில இடம்பெற்றிருக்கு ஆனந்தி அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆனந்தி சொன்னா, உழவனோட உண்மையான மொழியில செவ்வியல் மொழிகளான ஒன்னா இருக்கிறது கிரேக்க மொழிக மொழி. கடல் சார்ந்த சொற்கள்ல எரிதிரை அப்படின்றது எரிதிரான் அப்படின்னும், களன் களை ஹோய், நீர்ன்றது நீரியோஸ் அல்லது நீரிய, நாவாய் அப்படின்றது நாவாயு, தோணின்றது தோணிஸ் அப்படின்ற தமிழ் சொற்கள் எல்லாம் கிரேக்க மொழியில அப்படி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா ஆனந்தி. அப்ப மும்தாஜ் கேட்டா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கடல் சார்ந்த சொற்கள் மட்டும்தான் தமிழ்ல இருந்து வேற மொழிக்கு போயிருக்கா அப்படின்னு கேட்டா. இல்ல மும்தாஜ், பல துறை சார்ந்த தமிழ் சொற்களும் வேற மொழிக்கு போயிருக்கு அப்படின்னு ஆனந்தி சொன்னா. இத கேக்குறதுக்கெல்லாம் ஆவலா இருக்கு, இன்னும் சொல்றியா அப்படின்னு டேவிட் கேட்டா. கடல்சார் துறையில மட்டும் இல்லாம பண்டைய தமிழர்கள் கவிதையிலையும் முன்னேற்ற பெற்றிருந்தாங்க. கவிதை சார்ந்த சொற்கள் தமிழிலையும் கிரேக்க மொழியிலையும் ஒப்பா காண முடியும். தமிழ்ல பான்றது உனக்கு தெரியும், இந்த சொல் கிரேக்க மொழியில தொன்மையான காப்பியமான இலியாட்டில் பாயியோனா அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இதுல மூணு நண்பர்கள் இருக்காங்க, அவங்க பேரு ஆனந்தி, மும்தாஜ், தேவி. கதை ஆரம்பிக்கிறேன். டேவிட் வந்து ஆனந்திய பார்த்து, தமிழ்ல முதல் மதிப்பெண் எடுத்ததுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆனந்தி அப்படின்னு சொன்னான். ஆனந்தி, நன்றி டேவிட். மும்தாஜ் அப்ப கேட்டா, எனக்கு ஒரு சந்தேகம், உன்னை கேட்கலாமா ஆனந்தி? ஆனந்தி சொன்னா, கண்டிப்பா கேளு மும்தாஜ் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் மடிக்கணினி பயன்படுத்துறோம், கணினி தொடர்பான சொற்களை அப்படியே ஆங்கிலத்துல வழங்குறோமே, அதுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் இருக்குதா ஆனந்தி அப்படின்னு கேட்டா. ஆனந்தி சொன்னா, அதுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் இப்பவும் எங்கேயும் இருக்குது. எடுத்துக்காட்டா, சாப்ட்வேர், மென்பொருள், பிரௌசர், உளவி, ப்ராப், செதுக்கி, கர்சர், ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ், இணையவெளி, வையக விரிவு வலை வழங்கி, கோல்சர், உரை, லேப்டாப், மடிக்கணினி அப்படின்னு எல்லாம் பயன்படுத்துறோம். அப்ப டேவிட் கேட்டா, எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு, சொல்லு டேவிட் அப்படின்னு சொன்னா ஆனந்தி. கணிதத்துல ஒன்னு, பத்து, ஆயிரம்ன்ற எண்ணிக்கை கலக்கெல்லாம் தமிழ் சொற்கள் எனக்கு தெரியும். 1/3, 320, 1/120 ஆகிய பின்ன எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்களை எனக்கு நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்டா. சொல்லு நானும் கேக்குறேன் அப்படின்னு சொன்னா மும்தாஜ். ஆனந்தி சொன்னா, 1/320 முந்திரி, 1/160 அரைக்காணி, 3/320 அரைக்காணி முந்திரி, 1/80 காணி, 1/64 கால் வீசம், 1/40 அரைமா, 1/32 அரை வீசம், 3/80 முக்காணி, 3/64 முக்கால் வீசம், 1/20 ஒருமா, 1/16 மாகாணி, 1/10 இருமா, 1/8 அரைக்கால், 3/20 மூன்றுமா, 3/16 மூன்று வீசம், 1/5 நாலுமா அப்படின்னு பின்ன இலக்கங்களுக்கான தமிழ் சொற்கள் இருக்கு. டேவிட் கேட்டா, இதெல்லாம் புலகத்துல இருந்திருந்தா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமா டேவிட், நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின சொற்களை காலமாற்றத்துல நம்ம கைவிட்டுட்டோம். நம்ம நினைச்சா அதை மீன்ஸ் எடுக்கலாம். என்ன சிந்தனை யோசிக்கிற மும்தாஜ் அப்படின்னு கேட்டா ஆனந்தி. நீ சொல்றதெல்லாம் நல்லா புரியுது, இவ்வளவு வளர்ச்சி பெற்ற நாம ஏன் கணித்துறை சொற்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா மும்தாஜ். நல்ல கேள்வி மும்தாஜ். ஒரு துறை எங்கு வளர்க்கப்படுகிறதோ அங்குள்ள மொழி அத்துறையில் செல்வாக்கு பெற்றிருக்கும். அந்த துறையை பெறுபவர்களும் அது சார்ந்த மொழி கூறுகள்ல தமிழ் மொழியில மாத்தலாம். சரி பேசுறேன், சார் ஆர்தர் காட்டன் அவர் பத்தி சொல்ல போறேன். இந்திய நீர்ப்பாசனத்தோட தந்தை அப்படின்னு சார் ஆர்தர் காட்டன. ஆங்கிலேய பேரில கல்லணையை பலர் ஆண்டு காலமா ஆரம்பிச்சாங்க. கல்லணை பல கால மணல் மேடா நீரோட்ட தடப்பட்டு ஒருங்கிணைஞ்சு தஞ்சை மாவட்டத்தொடர்ச்சி வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமா கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளர் ஆங்கிலேய அரசாளர் சார் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர்தான் பயணச்சு இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளை பிரிச்சு மணல் போக்கிகள் அமைச்சர். அப்ப கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ச்சி அவரு பல தமிழரோட அணைக்கட்டு திரையினையும் பாசன மேல்மைக்கு ஒழுங்குக்கு எடுத்து கூறினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் சூட்டினார். மேலும் கல்லணையோட கட்டுமான உத்தியை கொண்டது 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றோட குறுக்க சௌலீஸ்வரம் அணைய சார் ஆர்தர் காட்டன் கட்டினாரு. நான் இப்ப தமிழகத்தோட நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் அதை பத்தி சொல்ல போறேன். அகழி கோட்டையின் போரே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் அருவி மலை முகட்டு தேக்க நீர் குதித்து குதிப்பது ஆழி கிணறு கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆறு இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்பரப்பு இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம் உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சிடுமன் வளையமிட்ட கிணறு ஊருணி மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது ஏரி வேளாண்மை பாசன நீர் தேக்கம் கட்டு கிணறு தரணை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அவசிய ஒரு கட்டிய கிணறு கடல் அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும் பரப்பு கண்மாய் காண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் குண்டம் பிரியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டு குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குமிழியூற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று கூவல் உவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தேனி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை கூட்டை கிணறு கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. நன்றி. நான் இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழரின் பங்குன்ற கதை பற்றி பேசுகிறேன். தமிழ் மக்கள் துணையோட போராடின நேதாஜி கதை ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபப்பட்டார். மலையாள இருக்க தமிழர்களோட ரத்தம் நேதாஜியோட மூளையில இருந்துச்சு சர்ச்சில் சொன்னார். அதுக்கு நேதாஜி இந்த தமிழனம் தான் ஆங்கிலேயர்கள் அழிக்கும் அப்படின்னு பதில் சொன்னார். இரண்டாவது உலக போர்ல பர்மால நடந்த போர் மிகவும் கொடூரமா இருந்துச்சு. இந்திய தேசிய ராணுவம் 1947 வருஷம் மார்ச் 18 அன்னைக்கு ஆங்கிலேயரை வென்று இந்தியாவுக்குள்ள மணிப்பூர் பகுதியில மொய்ராங் அப்படின்ற இடத்துல மூவர்ண கொடியை ஏத்தினாங்க. ஆனா அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதுனால இந்த வெற்றி நிலைபெற்று நீடிக்கல. இந்த போர்ல 100,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீரமரணம் அடைஞ்சாங்க. இந்திய தேசிய ராணுவத்தை சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943 வருஷம் 45 ஆண்டுகள் 1943 முதல் 1945 ஆண்டுகள்ல சென்னை சிறையில தூக்கிலிடப்பட்டாங்க. 1944 வருஷம் 17 வயதான ராமூன்றவர் தூக்கிலிடப்பட்டார். அவரை தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் ராத்திரி நான் என் உயிரை கொடுக்கறதுக்கு கொஞ்சமும் கவலைப்படல, ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொன்னார். மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் சொன்னாரு, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவதிதான் அப்படின்னு சொன்னார். இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்ததுல இந்திய தேசிய ராணுவ தங்குன நாம மறந்துடவே கூடாது. அவங்க தாயக நலனுக்காக தங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க. இந்திய விடுதலை போர்ல ஈடுபட்ட தமிழர்கள் பலர் வீரமரணத்தால் தழுவினாங்க. அவங்கள வீரம் போற்றுதலுக்குரிய தங்களோட இன்னுயிர் இழந்த முகம் தெரியாத தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அது ஜாத வீரத்தையும் நாட்டுப்பட்டதையும் என்றும் போற்றுவது நம் கடமை. பேராசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு அப்படின்ற நூலுக்காக தமிழக அரசோட பரிசு வாங்கினார். இவர் தலைமையில எடுக்கப்பட்ட குறிப்பிடங்கள் சர்வதேச அளவுல பரிசுகள் பெற்றனர். நேதாஜியோட பொன்மொழி பத்தி சொல்றேன். அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனோமொப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமூகத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும். மனதை மலர வைக்கும் இளந்த திரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாரு நேதாஜி. இதோட என் உரையை முடிச்சேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.